நமஸ்காரம். நம்முடைய குடும்ப மரியாதை, குடும்ப கௌரவம், நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் எவ்வளவு தூரம் இன்றைய காலத்தில் புரிகிறது, அது நம்ம வாழ்க்கைக்கு ரெலவெண்ட் தானான்னு ஒரு நடுத்தர வயது மக்களோ இளைஞர்களோ புரிந்து கொள்கிறோமா? அது ரொம்ப குறைவாகிவிட்டது. காரணம் என்னன்னா, வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், அந்த வாழ்க்கையே எனக்கு சரியா இருக்கு, அதுக்கு மீறி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை என்று விட்டுடுறார்கள். ஆனால் கண்ணன் கீதையில் அப்படி சொல்லவில்லை. நம்முடைய குடும்பத்துக்குன்னு ஏதான ஒரு பெருமை இருக்கும் நாள், உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார்னு வச்சுப்போம், அந்த வீட்டில் எப்பவுமே அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் என்று சொல்லலாம். இல்லை, நம்ம வீட்டில் யார் வந்தும் கல்யாணம்னு உதவி கேட்டால் கண்டிப்பா தாலி வாங்கி கொடுப்பார்கள், இல்ல கூரப்புடவை வாங்கி கொடுப்பார்கள் என்று இருக்கலாம். இந்த கோவில்ல எது தேவைனாலும் இவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று ஒரு மரியாதை இருக்கலாம். இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும். இப்ப நமக்கு ஏதான மருத்துவ செலவுன்னு இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா அந்த குடும்பத்தவா பண்ணுவா, மூணு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கார்கள் என்றெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே குறைந்து போகிறது. இப்ப நம்ம யாருக்கு அதை பண்ண வேண்டாங்கிற எண்ணம் இல்லை, ஆனா நேரம் இல்லை, அதை பார்க்கறதுக்குண்டான ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இல்லை, பணம் வேணும்னா கொடுக்கலாம் என்று பலரும் நினைக்கலாம். இப்ப நம்ம கிராமத்துல ஒரு உற்சவம் இருக்கு, எங்க அப்பா காலத்தின் வரைக்கும் ரெகுலரா அதுக்கு போயிட்டு இருந்தார். ஆனா இப்ப நானும் பணத்தை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா அதுக்கு என்னால போகிறதுக்கு முடியல. இப்படி பலதும்னு வச்சுங்களேன். ஆனா கண்ணன் கீதையில சொல்றச்சே, இந்த குல மரியாதைகள், குல ஒழுக்கங்கள், இதெல்லாம் நம்முடைய சந்ததியினருக்கு ரொம்ப நல்லது செய்யணும்னு சொல்றார். இப்ப நாம ஓரளவுக்கு நல்லதா இருக்கோம், நல்லா வாழறோம்னு வச்சுங்கோ, அதுக்கு முன்னாடி இருந்த குல மரியாதைகள் காரணம், அவர்கள் அதை கடைபிடித்தது காரணம். இதுல எப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும்னால், ஒருவேளை நாம கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னு வச்சுங்கோ, என்ன எங்க தாத்தாவோ பாட்டியோ குலமரியாதையெல்லாம் பாதுகாத்து என்ன பண்ணிட்டார்கள், நான் அப்படி ஒண்ணு இருந்துள்ளையே என்று தோணும். அப்படி நினைச்சுக்க வேண்டாம். நான் நேற்றுக்கும் இப்படித்தான் கஷ்டப்பட்டேனா, நாளைக்கும் இப்படித்தான் பட போறேனா என்பதில்லை. ஒரு 20 வருஷமா நான் பட்டிருக்கேன்னா கூட கண்டிப்பா அது மாறும். சரி, அப்படியே ஒருவேளை எனக்கு வந்து ஹெரிடிட்டரியா ஏதோ ஒரு உடம்பு இருக்குன்னு வச்சுங்கோ, அப்ப உடனே டாக்டர் என்ன சொல்லுவார், உனக்கு உங்க அப்பா அம்மானால இந்த சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஏதோ இருக்கு. அது அவர் சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம், ஆமா அவர்களால எனக்கு இந்த ஆபத்து தானே, இந்த கஷ்டம் தானே வந்திருக்கு என்று சொல்லிட்டு பேசாம விட்டுடுவோமா? இல்ல, எப்ப ஹெரிடிட்டரியா இந்த வியாதி எனக்கு இருக்கோ அதை தவிர்த்துக்கிறதுக்கு முதல்ல இருந்தே எப்படி ஜாகிரதையா இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும்னு செய்வோமா? எனக்கு சுகர் இருக்குன்னு வச்சுங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தினால் அது வந்திருக்குன்னால் அப்ப அதுக்கு தகுந்த ஜாகிரதையா இருப்பேன். அப்படி இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதே போல ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி குடும்ப கௌரவத்தோட இருந்து நம்ம அப்பா அம்மா காலத்துல அதை ஏதாவது விட்டு போயிருந்தால் அதுதான் விட்டு போயிடுத்தேன்னு நம்ம விட்டுடக்கூடாது. ஏன்னா இப்ப ஹெரிடிட்டரியா ஒரு ப்ராப்ளம் வந்துருத்து, இனிமே அதை தீர்க்கணும்னு வச்சுங்க, நான் எப்படி அதை கடைபிடித்து நன்னா முன்னுக்கு கொண்டரலாம், எப்படி நிலைநாட்டலாம் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, ஜாபாலின்னு ஒரு ரிஷி வசிஷ்டரோட பரதனோட சித்திரகூடத்துக்கு வந்தார். ராமன் அங்க தங்கியிருந்தார், நாட்டுக்கு திரும்ப வரணும்னு கேட்கறதுக்காக பரதன் வந்தார், ராமன் வரமாட்டேன்னு மறுத்தார். அப்ப ஜாபாலி ரொம்ப வலியுறுத்தி சொல்லி, என்ன ராமா, என்னமோ சொர்க்கம்ங்கிறே, நரக்கம்ங்கிறே, பாவம்ங்கிறே, புண்ணியம்ங்கிறே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவங்கிட்ட சொன்னார். அவர் ஒன்னும் நாஸ்திகர் இல்ல, இருந்தாலும் ராமன் இப்படி சொன்னாலாவது நாட்டுக்கு வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஆசையில அவர் சொன்னார். ராமன் கோவிச்சுட்டார், நான் எங்க அப்பாவை எதுக்குமே குத்தம் சொன்னதில்ல, உம்ம போல ஒரு நாஸ்திகரை போய் தன்னுடைய ராஜசபையில வச்சுட்டு இருந்திருக்காரு, இது தப்பு இல்லையா, நீர் இந்த மாதிரி பேசவே கூடாது, நான் போய் அதை விட்டு கொடுப்பேனா, ஒரு நாளும் என் குலமரியாதையை விடமாட்டேன். அவர் சொல்லுகிறார் ராமன், எவ்வளவு பெருமையா சொல்றார் பாருங்க. பிரம்மாவனுடைய பிள்ளை மரீச்சி, மரீச்சியனுடைய பிள்ளை கஷ்யபர், கஷ்யபருடைய பிள்ளை சூரியன், சூரியனுடைய பிள்ளை மனு, மனுவனுடைய பிள்ளை இக்ஷ்வாகு. அந்த வம்சத்துல 35வது பிள்ளையா நான் பிறந்திருக்கேன். எங்க குலமரியாதையை விட்டே கொடுக்க மாட்டோம். சத்தியத்தை தான் பாதுகாப்போம், கொடுத்த சொல் மீற மாட்டோம். அதை நீர் புரிஞ்சுக்கணும். ரிஷியா இருக்கிறவர் குடும்ப மரியாதையே குலமரியாதையே காப்பாத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீர் மாற்றி சொல்லுகிறீரே என்று எவ்வளவு பெரியமையா தன்னுடைய மொத்த குடும்பத்தினுடைய பேரையும் படிக்கிறார் தெரியுமோ அவர். அப்ப நாம அந்த மாதிரி எதான்னு தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம அப்பா என்ன பண்ணிருக்கார், தாத்தா என்ன பண்ணிருக்கார், அவருடைய அப்பா என்ன பண்ணார், நம்ம ஊர் என்ன, நம்ம குல மரபு என்ன, ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதனால எனக்கு என்ன லாபம், வேலைக்கு என்ன பதவி உயர்வு கிடைக்க போறதுனால் நம்ம குடும்பத்துக்கு உயர்வு கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தினிடத்துல பகவான் ஒன்னொன்னு எதிர்பார்க்கிறார். இப்ப நம்ம படிச்ச காலேஜ் அமெரிக்கா எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, எந்த காலேஜ்ல படிச்சிருக்காளோ அதுக்கு டொனேஷனா கொட்டுவா. அவ பெரிய வேலைக்கு போன உடனே அவ்வளவு டொனேட் பண்ணுவா. ஆனா இந்தியால அது இல்லவே இல்லை. இத்தனைக்கும் தானத்தை சொல்லி கொடுத்ததே நம்ம நாடுதான். ஆனால் நம்ம எங்க படிச்சிருக்கோமோ அதை திரும்ப எப்பவாவது நினைக்கிறோமா? இல்ல இல்லையா? அதே மாதிரிதான் இந்த குடும்பத்திலயும் அந்த ஆபத்து வருது. இப்போ அங்கேயும் நம்ம படிச்ச இடத்தை திரும்பி பார்க்கல, இங்கேயும் எந்த குடும்பத்துல வந்திருக்கோமோ அதை திரும்பி பார்க்காது இருந்துட்டா? அப்படி இருக்கக்கூடாது. குலமரியாதையை காப்பாத்தணும். குடும்பத்துக்குன்னு ஒழுக்கம் இருக்கு. அது என்ன தானமோ தர்மமோ எதை வச்சுட்டு இருந்தோமோ அதை விடாம பாதுகாக்கணும். இளைஞர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.